கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான தோழர் திரு சி மகேந்திரன்.
அருமை நண்பர்களே, இந்த மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே என்னுடைய கண்டனத்தையும் தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இளையபாரதி அவர்களுக்கு என் மீது என்ன கோபமோ தெரியவில்லை. ஞானியை விட மிக மோசமான முறையிலே மூத்த தலைவர் என்பதான அழைப்பை கொடுத்து சென்றிருக்கிறார். உள்ளபடியே இந்த கூட்டம், இந்த கூட்டத்திலே நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தகவல்கள் நம்முடைய ஆழ்மனதிலே நம்முடைய மண்ணை பற்றியும் நம்முடைய மண் உருவாக்கிய தலைவர்களை பற்றியும் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பையும் உறுதிப்படுத்துவதாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அது ஒரு விதத்திலே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் எப்படி நம்முடைய பாரதியை பற்றி, இளைய பாரதியை பற்றி குறிப்பிட்டேனோ அதே போல ஞானிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மிடம் இருந்த உணர்வுகளை, மறந்து போன உணர்வுகளை, போராடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ஞானியின் எழுத்துக்கள், தவறான எழுத்துக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் நம் அனைவரையும் இந்த மேடையில் ஒன்று சேர்த்திருக்கிறது. அதற்காக நான் ஞானிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஞானியுடைய கட்டுரைகளை முழுமையாக படித்து பார்க்கிற போது, ஆரம்பம் முதல் கடைசி வரை படித்து பார்க்கிற போது பல்வேறு சிந்தனைகள் நம்முடைய உள் மனதிலே தோற்றம் கொள்ள தொடங்கி வருகிறது. ஆரம்பத்திலே அவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உடல்நலத்தை பற்றியும், முதியவர்களை குழந்தைகளை ஒரு சமூகம் வன்முறை செய்யக்கூடாது என்பதான தோற்றம் அந்த கட்டுரையில் இருக்கிறது. தோங்குற போதே கூட எனக்கு கொஞ்சம் அந்த கட்டுரை ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. குழந்தைகளையும் முதியவர்களையும் புரட்டக்கூடாது என்ற வார்த்தையை பெறுவது ஒரு ரத்த போராட்டம் மாதிரி அதை கொண்டு போறாங்க. என அந்த வார்த்தைகளுடைய பலனை பார்க்கிற போது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள், எப்படி ஒரு எக்ஸ்பிளாய்டேஷனை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு யுத்தத்தை போல குழந்தைகளையும் முதியவர்களையும் வயதானவர்களையும் ஒரு சமூகம் சுரண்டக்கூடாது என்பதான தூக்கத்திலே அதை கொண்டு செல்கிறார். கோத்திரத்தை சொல்ல சொல்கிற போது அந்த கட்டுரையிலே கலைஞரை பற்றி உண்மையிலேயே அவருடைய உடல்நலத்தை பற்றி அவர் இப்படி வந்து கடுமையாக உழைக்கிறாரே என்கின்ற அந்த உணர்வை பற்றி இவருக்கு ஒரு அக்கறை இருக்குமோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ஆனால் தோன்றிய போது மற்றொன்றையும் நான் நினைத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு 82 வயதிலே தமிழகத்தினுடைய மூத்த தலைவரை தமிழகத்தினுடைய காவல்துறை காட்டுமிராட்டியாக கைது செய்த போது, நள்ளிரவிலே கைது செய்த போது, கலைஞரின் மீது இன்று அக்கறை கொள்ளக்கூடிய அந்த ஞானி எங்கே போயிருந்தார் என்ற உணர்வு அவருடைய உடலின் மீது அவர் அக்கறை கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தோம். ஒரு தேர்தலிலே அரசியல் சூழலின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க முடியவில்லை. வேறொரு கட்சியை நாங்கள் ஆதரித்திருந்தோம். வேறொரு கட்சியோடு நல்லுறவு கொண்ட அந்த கட்சியினுடைய தேர்தல் முடிந்த நேரம் வந்து கலைஞர் கைது செய்யப்பட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே பார்க்கிற போது நான் மட்டுமல்ல, எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பரதன் அவர்கள் இருந்தார்கள், எங்களுடைய அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் இருந்தார்கள், நானும் இன்னும் சில தோழர்களுமாக இருந்ததை பார்க்கிற போது பெருமதிப்பிற்குரிய பரதன் அவர்கள் முதியவர், அனுபவம் மிக்கவர், அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிந்ததை நான் பார்த்தேன். அதே போல பதட்டமாகிவிட்டோம். அந்த நிமிடமே அங்கு இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களை, கட்சியினுடைய தலைமை குழுவை கூப்பிட்டு உடனடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தருகின்ற ஆதரவை நிறுத்திக் கொள்வது என்று முடிவு செய்து கலைஞரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகத்திலே எடுத்தோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் என்கின்ற முறையில், போராளி என்கின்ற முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு மிக மிக முக்கியமானது. மானுடத்தின் மிக முக்கியமான ஒன்று ஜனநாயகம். அது பிரெஞ்சு புரட்சியாக இருக்கலாம், அதற்கு பின்பு தோன்றிய எந்த புரட்சியாக இருக்கலாம், யார் மீதும் எந்த விதமான அடக்குமுறையை ஏவுகிற போதும் நாம் கைகளை கட்டி கொண்டிருப்போமேயானால் நம்மை விட கோழைகள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அன்று நாங்கள் கை கட்டி கொண்டிருக்கவில்லை. உறவு என்ற காரணத்திற்காக தேர்தல் முடிந்தவுடனே அதை நாங்கள் அந்த உறவு என்பதல்ல தேர்தல் கூட்டணியை முறித்து போட்டோம். இவ்வளவு நேர்மை பேசுகின்ற ஞானி அவர்கள் எங்காவது ஒரு இடத்திலே அவருடைய வார்த்தைகளில் ஏதாவது ஒரு இடத்திலே தடுத்து நிறுத்தியிருப்பார், அதை சுட்டிக்காட்டியிருப்பார். என்னுடைய அருமை சகோதரர் நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு நேர்ந்த துயரம் அடக்குமுறை. ஒரு முறை நண்பர் ஒருவர் ஒரு வழக்கறிஞர் என்னிடம் கூறினார், எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர் நம்முடைய சகோதரர் கோபால் அவர்களை கொலை செய்திருப்பார்கள், கொலை செய்து புதைத்திருப்பார்கள், சுட்டு தள்ளியிருப்பார்கள், ஏதாவது ஒரு காட்டில் கொண்டு ஏதாவது ஒரு கரடிக்கு உணவாக போட்டிருப்பார்கள், கொஞ்ச நிமிடத்தில் அவர் தப்பிச்சார்னு சொன்னார். அவர் பத்திரிகையாளர், ஞானியும் ஒரு பத்திரிகையாளர். ஆனால் அதற்கான கண்டன கூட்டங்கள் சென்னையிலே பல முயற்சிகளுக்கிடையே நடைபெற்றது. அருமை சகோதரர் காமராஜர் அவர்கள், காமராஜர் இருக்கிறார், நக்கீரன் பத்திரிகையை சார்ந்தவர், ஒரு போராட்டம், அது ஒரு வேள்வி. அந்த போராட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்றார்கள். நான் ஒன்றை புரிந்து கொள்வேன், என்னுடைய நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதை போர்க்களத்தில் நிற்கும் போது மட்டும்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றே என்னுடைய நண்பர்களை புரிந்து கொண்டோம். அப்ப அந்த பட்டியலில் ஞானி இல்லை, நண்பர்களின் பட்டியலில் அவர் இல்லை, பத்திரிகையாளரை காக்கிற பட்டியலிலே அவர் கிடையாது. அந்த ஞானி எனக்கு என்ன சொல்றாரு, ஒரு உத்தரவு போடுறார், எழுத்தாளர் என்ற முறையிலே அவருடைய கைகளிலே தரப்பட்டிருக்கின்ற அந்த பேராவை வைத்துக் கொண்டு, அந்த பேராவை வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், வயது முடிந்தவர், அவரால் நடக்க முடியல, காலில் ஷூ போட்டிருக்காரா இல்லையாங்கிறது கூட அவருக்கு தெரியல. அப்புறம் யாரோ ஒருத்தர் வீடியோவில் ஏதோ பதிவு பண்ணாங்களோ அதெல்லாம் போட்டு அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்றார். விலகிட்டு யாரை கொண்டு வந்து வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் கேள்வி. ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போயிடுறான், பரதன் இங்கிருந்து போய் நீ வாங்கறா அவன் வரமாட்டேங்கிறான், உன் செருப்பை இரவல் குழுன்னு கொண்டு வந்து வச்சு 14 வருஷம் நம்முடைய இந்தியாவை செருப்பு அரசாட்சி செய்ததாக வரலாறு இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு அவருக்கு? ஞானிக்கு என்ன திட்டம்? உங்களுடைய திட்டம் மணிசுவர்மாஜி, நீங்கள் சொன்ன நினைப்பது என்ன? உங்களுடைய எழுத்தின் மூலமாக, உங்களுடைய கருத்தின் மூலமாக ஒரு எழுத்தாளர் என்ற முறையிலே உங்களிடம் நான் கேட்கின்றேன், என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? அந்த கட்டுரை முழுவதையும் படித்து பார்த்தார், அந்த கட்டுரையை தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்து பார்த்தார். அவ்வளவு உள் முரண்பாடுகள், காரணம் எதையோ ஒன்று ஒழிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றார். அந்த கட்டுரையில் விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மொழிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த உலகம் ரொம்ப பெரிய உலகம், உன்னுடைய மூளை ரொம்ப சிறிய மூளை, காரணமெல்லாம் அதை ஏதாவது ஒழிச்சு வைக்கணுங்கிற போராட்டத்தை நடத்தி அதை வெற்றி பெற முடியாமல் ஒரு நாள் நீ செத்து போக போகிறாயே, ஏன்டா இப்படி ஒழிச்சு அவஸ்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதை போல அந்த கட்டுரை கூட எதையோ ஒன்னு ஒழிச்சு ஒழிச்சு எழுதுறாரு. ஆனா ஞானியுடைய முகம் வெளியே வந்து விடுகிறது. ஆரம்பத்தில் துவங்குற போது கலைஞரை பற்றி ஒரு கரிசனம் தருகிறது, அதுக்கு பிற்பாடு வர்ற போது ஏதோ அவர் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக இருக்கிற ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்க முயற்சி பண்றாரு. அதற்கு பிறகு மிக கடுமையாக வயதானவர், ஆனால் ரொம்ப கடுமையாக உழைக்கிறவர் அப்படிங்கறத சொல்றாரு. எத்தனை விதமான முரண்பாடுகள், எத்தனை விதமான குழப்பம். இந்த உள் முரண்பாடுகள் ஏன்? அந்த உள் முரண்பாடுகளுக்கெல்லாம் ஒரு காரணம், நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்தியாவிலே நடைபெறுகின்ற போராட்டம் என்பது ரொம்பவும் தெளிவான ஒரு போராட்டம். அது மத வெறி சக்திகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான போராட்டம். அந்த போராட்டத்திலே இந்திய அளவிலே வலிமையோடு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பேராயுதம் தான் கலைஞர். அதை முறைத்து போட வேண்டும் என்று நினைக்கிறார். நான் என்ன சொல்லிக்கிறேன் இந்த மேடையில், அந்த ஆயுதத்தை உங்களால் முறிக்க முடியாது நண்பர்களே. முதுகிலிருந்து குத்தினாலும் சரி, பக்கத்திலிருந்து குறித்தினாலும் சரி, அத்தனையும் வென்றுவிடக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆயுதம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பேசுறீங்களே, முதுமை முதுமையும் பேசுறீங்களே. நான் பிறந்தது ஒரு கிராமம், அறிவுமதி சொன்னதைப் போல ஒரு கிராமத்திலே பிறந்தவர், அந்த கிராமத்தினுடைய உணர்வுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். என்னுடைய ஊரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு 2 நாள் வீட்டில் படுத்து கிடந்து செத்தாங்கன்னு பார்க்க முடியாது. வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பல பேர் செத்து போவாங்க, பல பேர் அங்கிருந்து வருகிற போது தண்ணீர் இருக்கின்ற வழியிலேயே பெண்கள் இறந்து போவார்கள். கிடையாதா ஓய்வு? உழைக்காதவர்கள் உங்களுக்கு ஓய்வு கிடையாது. கிடையாது என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு ஓய்வு கிடையாது. தந்தை பெரியாருக்கு உதாரணம், முதல் நாள் ராத்திரி வரைக்கும் அலங்கி திரிஞ்சு காலையில் ஒரு 5 மணிக்கு என்னுடைய பெருமதிப்புக்குரிய இலக்கிய பேராசான் ஜீவா அவர்கள் இறந்து போனார்கள். ஓய்வு எடுத்துட்டா செத்தார் அவரு கிடையாது. உலகத்தில் உழைக்கிற யாருக்குமே ஓய்வு கிடையாது. ஓய்வுங்கிறது நீங்க வகுத்துக்கிட்டது. இன்னொருவருடைய உழைப்பிலே வாழ்வதற்கான ஒரு ஓய்வு. கலைஞர் அவர்களுடைய அந்த அறிவாற்றல், அந்த நினைவாற்றல், அந்த போர் குணம், இவற்றையெல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு உணர்வு. ரொம்ப அழகா சொன்னார், இந்த முதியவர்கள் என்பதை ஒரு பெரிய அழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உலகத்திலே எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால், பாசிச கருத்துக்கள் தோன்றிய போதுதான் அது வந்தது. சோவியத் யூனியனால என்ன பண்ணாங்கன்னா, முதியவர்கள் மறிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று கூட செஞ்சினத்திலே ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள், முதியோர் இல்லங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவர்களை அனுப்பக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. அரசாங்கம் அதற்கான சிறப்பான வகுப்புகளை எல்லாம் எடுக்கிறார்கள். ஒரு குடும்பத்தோட தான் அவங்க இருக்கணும், அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும், அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டணும் நினைக்கிறார்கள். இன்று கூட நான் பார்க்கின்றேன், கலைஞர் அனுபவத்தாலும் வயதிலும் முதியவர், அதுக்கு பிற்பாடு அவருடைய மந்திரி சபையில் வச்சிருக்கவங்க எல்லாம் பாருங்க, இங்க கூட பல இளைஞர்கள் துடிப்பானவர்கள் திறமையாக செயல்படக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அது வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையே இவர் பார்க்க மறுக்கிறாரு. அவங்க பிள்ளைங்களை மட்டும் பாக்குறீங்களா? இதையே நீங்க பார்க்க மறுக்கிறீங்க. உங்களுக்கு கலைஞர் என்கின்ற அந்த பேராயுதத்தை, கேடயத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது சட்டவிரோதமானது, அதை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? ரொம்ப வேடிக்கையான முறையிலே இதை துவங்கியிருக்கிற பல பத்திரிகையில துவங்குறாங்க. அது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு வேலை செய்யற மாதிரி, தரைப்படை, கப்பற்படை, விமானப்படைங்கிற மாதிரி ஒவ்வொரு படையா வச்சு அடிச்சு பார்க்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அனைத்து படையையும் தகர்க்கின்ற வலிமை என்பது தமிழகத்தில் இருக்கிறது என்பதை என்ன விளையாடுறீங்க? என்ன உங்களால் செய்ய முடியும்? கலைஞர் என்கின்ற தமிழகத்தினுடைய தலைவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் வேணாங்க, அவர் இல்லாமல் இருந்திருப்பாரேயானால் ஒரு சேது சமுத்திர திட்டத்தை இவ்வளவு வலிமையோடு தமிழகத்தால் நிறைவேற்ற முடியுமா? நாங்கள் கூட பெரிய சண்டையெல்லாம் போட்டோம், அணு இசை ஒப்பந்தம். நாங்களும் என்னுடைய தலைவரும் நம்முடைய தமிழக முதல்வரை பார்க்கிற போது சொன்னார்கள், நானும் பேசுகிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன், ஒரு ஒற்றுமையை உருவாக்குவோம் சொன்னாரு. கலைஞர் தலையிட்டதற்கு பிறகுதான் அணு இசை ஒப்பந்தம் என்பது இந்தியாவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது அவருடைய பங்கும் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். நீங்க சொல்றது மாதிரி வயதானவர் என்ற காரணத்திற்காக கலைஞர் அந்த பொறுப்புலேற்று எடுத்துக்காக இந்த அணு இசை ஒப்பந்தம் என்பது ஞானியவர்களே, நீங்க பேசக்கூடிய அந்த முற்போக்கை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் வேற யாராவது ஆள் இருக்காங்களா சொல்லுங்க பாக்கலாம். உண்டா? சொல்ல முடியுமா? உங்களால் முடிய. நம்முடைய நெய்வே நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்தை தனியா இருக்கு விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவு நாமளும் போராடுவார். போராட்டத்தில் கலவி இல்லை. கலைஞர் தலையிட்டார், தேவைப்பட்ட நான் ஆதரவு கூட வாபஸ் வாங்குவேங்கிற மாதிரி ஒரு வரியை அவர் பயன்படுத்தினார். எந்த வரியை எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அடுத்த நிமிடம் மாறிய காலையில் தாய் காவியம் நிகழ்ச்சிக்கு செல்லுகிற போது கூட என்னுடைய அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் சொன்னார்கள், அவரை நான் பொலிட்டீஷியனாக பார்க்கவில்லை, ஒரு ஸ்டேட்மேனாக பார்க்கவில்லை. அரசியல்ங்கிற கதையை கடந்துட்டார். அது இனிமே அவருக்கு அரசியல் தேவையில்லை. அரசியலிலிருந்து இந்த முழு சமூகத்திற்குமான ஒரு பொது மனிதராக அவர் கட்சி தான் கிடையாது, அதை தாண்டி விட்டார். ஒரு முதிர்ச்சி, ஒரு ஞானத்தினுடைய உச்சம் நான் பார்க்கிறேன், பல நேரங்களில் பார்க்கிறேன். அந்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து துவங்கினார். நீங்களாம் பேசுறீங்களே, அவருடைய வாழ்க்கையின் ஒரு இம்மியை உங்களால் தொட முடியுமா? எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து சகல விதமான ஒடுக்குமுறை, எத்தனை விதமான ஒடுக்குமுறை என்பதை வார்த்தைகளால் என்னால் விளக்க முடியாது. ஒரு சமூகத்தை உணர்ந்தவனால் மட்டும்தான் அதை தெரிய முடியும். அத்தனை ஒடுக்குமுறையையும் முறியடித்து சுயமரியாதைக்காக இந்த நிமிடம் வரை தமிழகத்தின் நலனுக்காக வாழக்கூடிய ஒரு நபரை ஏதோ ஒரு 1.5 பக்கத்தில் நீ ஓ போட்டு நீக்கலாம் பாத்தியா? முடியுமா? முடியாது, முடியாது. உங்களால் வேணா எங்க ஒண்ணு இங்க ஒன்னா சொல்லலாம், அதையெல்லாம் முறியடித்து காட்டுவோம் தமிழகத்தினுடைய அந்த விரித்த தளங்களில். எனவேதான் நான் ரொம்ப நீண்ட நீ நேரங்களில் பேச விரும்பவில்லை, பேசுறதுக்கும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பேசி என்ன போறோம் போறோம் நிறைய செயலூக்கங்கள். ஆயிரம் ஆயிரம் தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே பேனாவை ஏந்தி நம்முடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய வழியை நீங்கள் தேட வேண்டும். லெட்டர் 100 பிளவர்ஸ் ப்ளூம் என்று மாசே சுங் சொன்னதைப் போல 1000 பூக்கள் பூக்க வேண்டும். அந்த 1000 பூக்களிலே அந்த 1000 பூக்களை பார்த்து இந்த அயோக்கியரை சேர்த்து மழைய வேண்டும். அவருடைய போலித்தனங்கள் ரொம்ப அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அரசு அவர்கள் சொன்னார், ஞானி அவர்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தையே இணங்கிட்டேன், ஆனால் என்னால கண்டுக்க முடியல, நான் கொஞ்சம் லேட்டா தான் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு அவர் ஞானி, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அவர் எழுதினார். அவர் ஜீவாங்கிற ஒரு படத்தை எடுக்க போறேன்னு சொல்லி நடிக்கிறதுக்கு பொருத்தமுள்ள ஒரே ஆளு மகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெருசா வந்தது. நான் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை ஏன் இவர் இதை எடுக்கிறாருன்னு பார்த்தாக்க கடைசியில ஒரு லைன் வருது, கலைஞர் அவர்கள் பெரியார் படத்துக்கு இவ்வளவு ரூபா ஒதுக்குறவர் ஜீவா படத்துக்கு ஒதுக்காமையா போயிருவார்னு ஒரு முடிச்சு அது ஒதுக்கு. அப்பதான் என்னுடைய அருமை தலைவர் தாப்பா அவர்களிடம் தாமனா பாண்டியன் அவர்களிடம் குறிப்பிட்டேன், ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, நாம வந்து மௌனமா இருந்திடலாம், அந்த மௌனத்திலே இது அழிஞ்சு போட்டு தந்தை பெரியாருக்கும் ஜீவாவுக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்க வேண்டும், கலைஞருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்க வேண்டும். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முரண்பாடற்ற ஒரு சூழல் இருந்திருக்குமானால் தமிழகத்தினுடைய அரசியல் இன்றிருப்பதைப் போல பல மடங்கு உயர்ந்திருக்கும். தமிழகத்தினுடைய வரலாற்றை ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற போது தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளுடைய புகழ்மிக்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை 1931 ஆண்டிலேயே நம்முடைய சிங்கார வேலரை வைத்துக் கொண்டு அந்த குடியரசு பத்திரிகையில் அவர் வெளியிட்டார். காலையில் கூட கலைஞர் பேசுகிற போது என்னுடைய உள் மனதிலே செருப்புத்தான் அதிகமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்ன போது நாங்கள் எல்லாம் நிகழ்ந்து போறோம். ஏன் நான் இதனை குறிப்பிடுகிறேன் என்றால் அது ஒரு பிரிக்க முடியாது, ஒரு சகோதரர்களைப் போல சகலவிதமான ஒடுக்குமுறையை நிறுத்த வேண்டும் என்கின்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒடுக்குமுறைக்கான ஒரு இந்திய வடிவத்தை தமிழக வடிவத்தை முன்வைக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்திற்குமான முரண்பாடு இருக்கவே முடியாது, இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எனவேதான் புதிய தளங்களில் புதிய செய்திகளை நாம் பெற்று அதிலிருந்து நாம் விழிப்பு பெற வேண்டும். அந்த விழிப்பு ரொம்ப முக்கியமானது, அந்த விழிப்பில்தான் இவர்களை அகற்ற முடியும். அந்த விதத்தில்தான் ஞானி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்கொள்கிறோம், தைரியத்தோடு எதிர்கொள்கிறோம். இந்த மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் அறிஞர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, வாழ்க்கையை இருக்கு முழுமையும் அர்ப்பணித்தவர்கள், அரசாக இருக்கலாம் ஆம் ஆசாக இருக்கலாம், அதே போல பன்னீர் யாரும் உங்களுக்கு தெரியாது பன்னீர் சொல்லும் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு தெரியாது தமிழ்நாட்டில் தெரியாது, எல்லாரும் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கோம்? நம்முடைய தோழர்கள் அனைவருமாக ஒன்று கூடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நீ யார் வந்து ஒரு முத்திர குத்தது கொண்டால் ISI முத்திர இருக்கா நீ குத்துவ, நாங்க பாட்டு குத்துறதுக்கு வாங்கிட்டே போனோம், நாங்க திருப்பி குத்த ஆரம்பிச்சோம்னா தாங்குவீங்களா நீங்க? இல்லை, அதை தெரிவிப்பதற்கு அதை உணர்த்துவதற்கு ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும். தேவைப்படும் போது நம்முடைய ஒரு ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். அந்த வகையில் எந்த விதமான நியாயமும் கிடையாது, அது ஒரு எழுத்து தர்மம் இருக்கா? அறம் என்று சொல்லுகிறோமே அந்த எழுத்துக்கான ஏதாவது அந்த எழுத்துல இருக்கா? ஒரு குப்பை இருக்கு. ஆனால் அந்த குப்பையை வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா வேறு ஒரு நுண் அரசியலை அவர் கட்டுகிறார். ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நம்முடைய தமிழச்சி அவர்கள் இங்கே பேசுகிற போது அதை குறிப்பிட்டார். அவருடைய தோற்ப உரையிலே கிட்டத்தட்ட அந்த கட்டுரையை பற்றிய அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய அரசியலை ஒழுங்கிருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் என்ன சாயம் பூசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடு யாருங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக முன்வைத்தார்கள். இது வந்து இப்படிப்பட்ட தொடர் முயற்சிகளின் மூலம் தான் இதை அகற்ற முடியும். அந்த வகையிலே தீம் புன்னல் அமைப்புக்கு என்னுடைய நன்றியும் போராட்டங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் நிற்கப் போவதில்லை, இதை நாம் தொடர்ந்துதான் ஆக வேண்டும், அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியாளர்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.